السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين. صدق الله العلي العظيم. فنمك உலமாக்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அது ரமலானாக மாத்திரம் இருக்க மாட்டாது. அந்த ரமலானுடைய மாதத்தில் பல வகையான தலையங்கங்களில் பயான்கள், உரைகள் நிகழ்த்து வரும். பல வகையான நல்ல கருமங்கள் சமூகத்துக்கு மத்தியில் விழிப்பு உணர்வு பெறுவதையும் நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே ரமலான் ஏராளமான கயிர்களை இந்த உம்மத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது. 11 மாதம் ஓதாத குர்ஆன் இந்த ரமலான் ஓதக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. 11 மாதங்கள் எந்த முக்கியத்துவத்துடன் தொழுகைகளை தொடவில்லையோ அந்த தொழுகைகள் எல்லாம் இந்த ஒரு மாத காலத்தில் மிகவும் முக்கியமாக கவனம் எடுத்து ஜமாத்தையும் பேணுதலாக தரக்கூடிய முந்தின பின்ன சுண்ணத்துகளையும் பேணுதலாக தரக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்தை நாம் பார்க்கிறோம். இதே போலத்தான் குடும்பங்களை சேர்ந்து வளர்ப்பதும் குடும்பங்களை அரவணைத்துக் கொள்வதும் ரமலானில் கூடுதலாக மனிதர்கள் முஸ்லீம்களால் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அளப்பெரிய கடமையாக செயல்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. இதே போலத்தான் ரமலானிய மாதம் வந்துவிட்டால் மக்களுக்கு மத்தியில் ஜகாத் என்று சொல்லக்கூடிய ஒன்றும் தானாக பிறந்துவிடும். ஜகாத் கொடுக்க வேண்டுமே, ஜகாத்தையும் கணக்கு பார்த்து மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்து என்னுடைய கடமையில் இருந்து நான் விடுபட வேண்டும் என்று சொல்லக்கூடிய உணர்வும் ரமலானில் தான் பிறக்கிறது. எனவே இன்றைய தலையங்கம் இன்ஷா அல்லாஹ் ஜகாத்தை பற்றி அமைய வேண்டும் என்பதால் எங்களுக்கு வேண்டிக் கொள்ளப்பட்டது இணங்க. நேற்றும் ஓஹருக்கு பிறகு நடைபெற்ற ஒரு பயானில் ஜகாத்தை பற்றித்தான் பேசப்பட்டிருக்கிறது. இன்று ஜகாத்தினுடைய தலையங்கத்தில் நான் கொஞ்சம் வித்தியாசமாக ஜகாத்தினுடைய சட்டத்திட்டங்களை பேசாமல் ஜகாத்தை பற்றி ஜகாத்தில் சொல்லக்கூடிய ஒன்று இஸ்லாத்துக்கு முன்னால் எப்படி இருந்தது, நபியினுடைய காலத்தில் இந்த ஜகாத்தில் சொல்லக்கூடிய ஒன்று எப்படி பங்கிட்டு கொடுக்கப்பட்டது, இஸ்லாம் ஜகாத்தை எப்படி பார்த்திருக்கிறது, இன்றைய சமகாலத்தில் ஜகாத்தை பல வகையான கண்ணோட்டத்தில் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சலஃபு சாலிஹீன்கள் ஜகாத்தை எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தார்கள். இரண்டாவது ஒரு தலையங்கம் தான், ஒரு மனிதனுடைய பணத்தில் ஜகாத்து மட்டும்தானா கடமை? ஒரு மனிதனுடைய பணத்தில், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பணத்தில் ஜகாத்து மட்டும்தானா கடமை? ஜகாத் அல்லாத ஏனைய இதர கடமைகளும் அவனுடைய பணத்துடன் சம்பந்தப்படுகிறதா? இன்னும் ஒன்று இருக்கிறது, தனிப்பட்ட முறையில் ஜகாத்து கொடுக்கக்கூடிய நடைமுறை பழக்க வழக்கம் அவர்களுக்கு அடுத்து வந்த குலபாய் ஆட்சி காலம், அதனை அடுத்து வந்த உமையாக்களுடைய ஆட்சி காலம், அதனை அடுத்து வந்த அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலம், இந்த காலங்களில் ஜகாத்து எப்படி கொடுக்கப்பட்டது, ஜகாத்து கூட்டாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கும் என்றிருந்தால்
இன்று பரவலாக முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளிலும் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடுகளில் அநேகமான நாடுகளில் ஜகாத்து தனிப்பட்ட முறையில் தான் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது எப்படி உருவானது? இதனுடைய பின்னணி என்ன? ஜகாத்தை ஒருவர் கூட்டாக சேர்த்து கொடுப்பதற்கு வசதி இருக்கும் பொழுது, சந்தர்ப்பம் கொடுக்கும் பொழுது, ஒருவர் தன்னுடைய ஜகாத்தை தனிப்பட்ட முறையில் கொடுத்துக் கொள்கிறார். இந்த ஜகாத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறது? இப்படிப்பட்ட சில தெளிவுகள் எனக்கும் தேவை, உங்களுக்கு தேவை. அன்றான சிலையான சகோதரர்களை தெரியாதே, முதலாவது ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜகாத்து சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. இதை குரானை குரானை திரட்டி பார்க்கும் பொழுது இது இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கு, அதாவது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்கு மட்டும் சொந்தமான ஒன்றல்ல. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த உம்மத்தினர்களும், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் ஜகாத்துடைய கடமையை நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிறு குழந்தையாக தொட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொட்டில் இருந்து பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட ஜகாத்தை பற்றி ஞாபகப்படுத்தினார்கள். தாயார் மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார்கள். அவங்க பயன்காக இந்த குழந்தையை நான் எப்படி கொண்டு போவேன்? மக்கள் என்னை பார்த்து பரிதூறு சொல்லுவார்களே, அப்படியே அப்படியே தான் குழந்தைய தூக்கி கொண்டு போறாங்க. அங்கே வாழக்கூடிய யூதர்கள், அந்த காலத்தில் இருந்த யூதர்கள் அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், மரியமே, நீ ஒரு மோசமான தகாத காரியத்தை செய்திருக்கிறாய். உனக்கு இந்த பழக்கம் எங்களை வந்துச்சது? உன்னுடைய மாப்பா, உன்னுடைய தாய், உன்னுடைய தந்தை இப்படிப்பட்ட கெட்ட பழக்க வழக்க உடையவர்களாக இருக்கவில்லையே, இந்த பழக்கம் உனக்கு எங்களை வந்துச்சுன்னு சொல்லி மாப்பாவையும் சும்மாவையும் தாயையும் தந்தையையும் இணைத்து தான் ஒரு குழந்தையினுடைய குறை சுட்டிக்காட்டப்படும் என்பதை குரான் மிகவும் அழகாக சுட்டிக்காட்டுகிறார். வருமென்றிருந்தால் அது தாய் தந்தையிடமிருந்துதான் வர வேண்டும் என்பதை குர்ஆன் சுட்டிக் கொண்டிருக்கிறது. தாய் தந்தையிடமிருந்துதான் கெட்ட பழக்கம் ஒரு குழந்தைக்கு வரும் என்பதை இந்த சூரா இந்த ஆயத்து சுட்டிக்காட்டுகிறது. அந்த யூதர்கள் சொன்னார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து, நீ நல்ல ஒரு குடும்பத்தில பிறந்த ஒரு குழந்தை அல்லவா, உன்னுடைய மாப்பா ஒரு நல்ல மனிதர், உன்னுடைய தாய் நல்ல ஒரு பெண், உனக்கு இந்த பணத்தை நீங்கள் வந்துச்சு? மக்கள் கேட்டார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், எனக்கு பேச முடியாது, இதற்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், என்னுடைய குழந்தை தான் பதில் சொல்லும். அதாவது கையில உங்களுடைய மடியில உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திரண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தையுடன் எங்களுக்கு எப்படி பேசலாம் என்று சொல்லி அந்த யூதர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அப்பொழுதுதான் பிறந்த குழந்தை மரல குழந்தை பேச ஆரம்பிக்கிறது. அந்த புள்ள சொல்லுகிறது, கால இன்னி அப்துல்லா, நான் ஒரு ஹராத்தில பிறந்த ஒரு அடிமையும் அல்ல, நான் அல்லாஹ்வுடைய மகனும் அல்ல, நான் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை. யூதர்கள் சொல்லுவது போன்றே, நான் ஹராத்தில பிறந்த ஒரு இல்லீகல் குழந்தையும் அல்ல, அதே நேரத்தில் நசாராக்கள் சொல்லுவது போன்றே, நான் அல்லாஹ்வுடைய மகனும் அல்ல, கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை. நிறைவேற்றும்படியாக அதற்கு மேலேயே உண்டை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் எனக்கு ஏறி இருக்கிறான், நான் ஒரு அதிசயமான குழந்தையாக பிறந்திருக்கிறேன், தந்தை என்று சொல்லக்கூடிய ஒருவன் இல்லாமல், ஆண் துணை இல்லாமல் அல்லாஹ் என்னை என்னுடைய தாயுடைய வயிற்றில் உருவாக்கி, என்னை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாயுடைய வயிற்றில் படைத்து அல்லாஹ் என்னை உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். ஆனா அல்லாஹ் எனக்கு வசியத்து செய்திருக்கிறான் என்னுடைய தாய்க்கு உபகாரம் செய்யும்படியாக, என்னுடைய தாய்க்கு உபகாரம் செய்யும்படியாக. நான் இப்படி பிறந்த ஒரு குழந்தை என்பதன் காரணமாக தாயினுடைய கடமைகளை என்னால் அவமதிக்க முடியாது. தாயினுடைய மதிப்பு, தாயினுடைய கௌரவம், தாயினுடைய கண்ணியத்தை நான் பேண வேண்டும் என்பதையும் அல்லாஹ் எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான் என்று சொல்லி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொட்டியில் உட்கார்ந்து கொண்டு பேசினார். இதே போலத்தான் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பேசியிருக்கிறார்கள். இதே போலத்தான் குர்ஆன் ஏராளமான நபிமார்கள் ஒவ்வொரு நபியினுடைய சம்பவத்தை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுதெல்லாம் அந்த நபிமார்கள் அவர்களுடைய கூட்டத்திற்கு ஜகாத்தை பற்றியும் சொன்னார்கள், தொழுகையை பற்றியும் சொன்னார்கள். எனவே ஜகாத் என்று சொல்லக்கூடியது எங்களுக்கு மட்டும் சொந்தமானவர். ஆனாலும் கொடுக்கக்கூடிய முறையில் வித்தியாசம் இருக்கலாம். நாங்கள் 2.5 வீதம் தான் ஜகாத்து கொடுக்க வேண்டும். எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சில மனிதர்கள், சில சமூகத்தினர்கள் நாங்கள் இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுறது போல 35 வீதம் டேக்ஸ் கட்டினால் தான் உங்களோட மணி பிளாக் மணி ஒயிட் மணி ஆகும், உங்களுடைய கருப்பு காசி வெள்ளக்காசாகும். அதாவது நீங்கள் அரசாங்கத்துக்கு 35% டேக்ஸ் கட்டினால் தான் உங்களுக்கு இதை டிஸ்பை பண்ணலாம். இதே போன்ற ஒரு காலம் இருந்துச்சு இஸ்லாத்துக்கு முன்னால. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி ஷரியா சரியத்துக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் ஜகாத்து பெருந்தொகையான தொகை, பெருந்தொகையான அளவு பணத்தை ஜகாத்தாக செலுத்தி இருக்கிறார்கள். அது எங்களுக்கு குறிப்பாக இத்தனை வீதம் தான், இவ்வளவு தான் கட்டினார்கள் என்று எங்களுக்கு சொல்வதற்கு எந்த விதமான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆதாரம் எங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் எங்களை விட கூடுதலாகத்தான் அவர் கட்டியிருப்பார்கள். ஆனால் நபியுடைய உம்மத்தை பொறுத்தவரையில் ஜகாத் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. இது எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமூகத்தினர்கள் ஜகாத்து கொடுத்த குறை. ஜகாத்தை சொல்லக்கூடிய ஒன்று குர்ஆன் எடுத்து பெற்று பார்க்கும் பொழுது ஜகாத்தை இப்படி குர்ஆன் இப்படித்தான் பார்த்திருக்கிறது. ஜகாத்துல 3 விஷயம் இருக்கிறது. ஒன்று, குறிப்பிட்ட பொருள்ல இருந்து குறிப்பிட்ட அளவு குறிப்பிடப்பட்ட நபர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்துக்குத்தான் சொல்லப்படும் ஜகாத். இதுல 3 விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை பற்றி கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க இதை விலகி கொள்வீர்கள் என்றால் அடுத்து வரக்கூடிய ப்ராப்ளம்களுக்கு எல்லாம் உங்களுக்கு இதுல பதில் இருக்கிறது. ஜகாத் என்று சொல்லக்கூடியது 3 வகையான விஷயங்கள் உங்களுக்கு நிறை பண்ணப்பட்டிருக்கிறது. 3 வகையான விஷயங்களை ஜகாத் என்று சொல்லக்கூடியது குறிப்பாக இருக்கிறது. ஒன்றுனா குறிப்பிட்ட பொருள், குறிப்பிட்ட பொருள். உதாரணமாக அறிந்து கொள்ளுங்கள், ஒரு சுரங்கம் தோன்றுகிறோம், பூமியை தோண்டி பூமியிலிருந்து ஏராளமான கனிப்பொருட்கள் எடுக்கிறோம். அதிலிருந்து இரும்பும் வருகிறது, தங்கம் வருகிறது, டயமண்ட் வருகிறது, ரத்னம் கிடைக்கிறது, வைரூரிய கற்கள் கிடைக்கிறது. இதே போல எத்தனையோ சாமான்கள் எங்களுக்கு கிடைச்சி கொண்டே இருக்கிறது. இவைகள் எல்லாம் நான் எடுத்து பார்த்தால் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தங்கத்துக்கும் வெள்ளிக்கு மட்டும்தான் ஜகாத்து கொடுக்க வேண்டும். தங்கம் வெள்ளி, ஆனா வெளியில பார்த்தால் பொறுமதியில பார்த்தால் தங்கத்தை விடவும் டயமண்ட் பொறுமதியானது, தங்கத்தை விடவும் மாணிக்கம் அதாவது ஜெம் பொறுமதியானது. எங்களுக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட பொருள். குறிப்பிட்ட பொருள் என்று சொல்லும் பொழுது இதை குறிப்பிட்டவர்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தான். இதை குறிப்பிடக்கூடிய ரைட்ஸ் யாருக்குமே குறிக்கும் கொடுக்கப்படவில்லை. குறிப்பிடப்பட்ட பொருள் இதுலதான் நீங்க கொடுக்கணும், தங்கத்துக்கு கொடுக்கணும், வெள்ளிக்கு கொடுக்கணும். குர்ஆன் கேட்கிறாரு, என்னிடத்தில் ஒரு 3 பிஸ்கட் இருக்குது, ஒரு பிஸ்கட் தங்கம், இன்னொரு பிஸ்கட் வெள்ளி, இன்னொரு பிஸ்கட் ரத்தம். நான் இந்த ரத்தமத்தை ஜகாத்து கொடுக்கணும்னு கேட்டா நம்ம சொல்லுவோம் ஜகாத் அதுல கடமையாக மாட்டார். ஜகாத் என்று சொல்லக்கூடியது மின் மாவின் மக்சூஸ், குறிப்பிட்ட பணத்தில்தான், குறிப்பிட்ட பணத்தில் தான் ஜகாத்து கொடுக்கணும். அது தங்கம் வெள்ளியாகத்தான் இருக்கும். இது 4 மதுகூடிய கிதாபை நீங்க திரட்டி பார்க்கும் பொழுதும் ஜகாத்துக்கு கொடுக்கப்பட்ட வரைவில கருதிப்படுத்தான் இருக்கும். மின் மாவின் மக்சூஸ், குறிப்பிட்ட பணத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டிய உண்டு. குறிப்பிட்ட அளவு, அளவு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உதாரணமாக அழைத்துக் கொள்ளுங்கள், யாருக்கும் சொல்ல முடியாது எனக்கு இந்த முறை ப்ராஃபிட் கூட கிடைத்திருக்கிறது, நான் ஜகாத்து கூட கொடுக்க போகிறேன். நீங்க கூட கொடுப்பீங்க என்றால் அது ஜகாத் காசாக கருதப்பட மாட்டாரு, அது சதகாவாகத்தான் கருதப்படுவதை தவிர ஜகாத்தினுடைய அளவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அளவு தான் நீங்கள் ஜகாத்து கொடுக்க வேண்டும். அந்த அளவை நிர்ணயித்தது யாரு? அதுவும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுமான். இத்தனை நீளம்
ஜகாத்தை பொறுத்தவரையில் இந்த விடயத்திற்கு நீங்க நாங்கள் தெளிவு காண வேண்டும். ஜகாத் என்று சொல்லக்கூடியது அதில் மூணு இடங்கள் இருக்கிறது. இந்த மூணு இடத்தையும் குறிப்பிட்டு சொன்னவர்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான். அந்த இரண்டு பேருக்கும் மாத்திரம்தான் அந்த ரைட் இருக்கிறது. அதுல இன்னும் ஒன்றை சேர்க்கக்கூடிய அதிகாரம் உலகத்தில் யாருக்குமே கொடுக்கப்படவில்லை. உதாரணமாக அறிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு நாங்கள் தங்கம் வெள்ளியை சுரங்கத்திலிருந்து எடுப்பது போன்று ஏராளமான பொருட்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் அநேகமாக சில பொருட்கள் இருக்கிறது தங்கத்தை வெள்ளியை விடவும் மக்கள் பொறுமதியாக அதை பெரும் தொகையான பணம் கொடுத்து பணங்களை கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்கள் இருக்கிறது. ஜகாத் என்று சொல்லும் பொழுது குறிப்பிடப்பட்ட இரண்டு பொருட்கள் தான் கொடுக்கப்பட வேண்டும். அது தங்கம் வெள்ளி என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான் எங்களுக்கு அல்லாஹ் ரசூல் மூலமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் அதில் தான் நிற்போம். ஒருவர் சொல்லுகிறார், எனக்கு டயமண்ட் கிடைத்திருக்கிறது, அல்லது எனக்கு வேறொரு வைரூரிய கல் கிடைத்திருக்கிறது, அதில் நான் ரெண்டரை வீதம் நான் ஜகாத்து கொடுக்க போறேன் என்று சொன்னால், நீங்கள் ஜகாத்தாக நியமித்து வச்சு கொடுத்தாலும் அது சதகாவாகத்தான் கருதப்படுமே தவிர அது ஜகாத்தாக மாட்டாங்க. இன்னும் ஒன்று இருக்கிறது, அளவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இத்தனை வீதம், அது ரெண்டரை வீதமாக இருக்கும். சில பொருட்கள் ஐந்து வீதம் கொடுக்க வேண்டி இருக்கிறது, சில பொருட்களை பொறுத்தவரையில் அதுல ருசூல் கொடுக்க வேண்டியிருக்கும், பத்தில் ஒன்று கொடுக்க வேண்டி இருக்கும், சிலரை பொறுத்தவரை இருபதில் ஒன்று கொடுக்க வேண்டி இருக்கிறது. இப்படியான வித்தியாசமான அளவுகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டை பொறுத்தவரையில், கொழும்பை பொறுத்தவரையில் நான் அநேகமாக பணத்துக்கு ஜகாத்து கொடுக்கிறோம், தங்கத்துக்கு ஜகாத்து கொடுக்கிறோம், வியாபார சரக்குகளுக்கு ஜகாத்து கொடுக்கிறோம். இந்த ஜகாத்தை பொறுத்தவரையில் இது ரெண்டரை வீதம், அதாவது 40% இருக்கும். இதே நேரத்தில் கிழக்கிழங்கில் வாழக்கூடியவர்கள், விவசாய பூமிகளில் வாழக்கூடியவர்கள், அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய விவசாயத்துக்கு கொடுக்கக்கூடிய ஜகாத் இருக்கிறதே அது வித்தியாசமான அளவை கொண்டதாக இருக்கும். அது ரெண்டரை வீதமாக இருக்க மாட்டாது, அது சில கட்டங்களில் 10 இருக்கும், சில கட்டங்களில் 20 இருக்கும். அது வித்தியாசமான நிலைப்பாடுகளை இஸ்லாம் விவசாய நிலங்களில் இருந்து பெறக்கூடிய பொருட்களுக்கு, விவசாய தானிய பொருட்களுக்கு இஸ்லாம் கடமையாக இருக்கிறது. ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், அளவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, பொருளும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மூன்றாவது ஒன்றுதான் செலவழிக்கப்பட வேண்டிய இடம், இதை யாருக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும், அதையும் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். அதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இவர்களுக்கு தான் இது பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும். சமூகத்தின் சில கட்டங்களில் இவர்களை விடவும் தகுதியான சில முக்கியமான சில இடங்களை எங்களால் பார்க்கவும் முடியும். அப்படிப்பட்ட இடங்களுக்கு செலவழிக்கலாமா என்று கேட்டால், ஜகாத்துடைய பணம் அங்கே செலவழிக்கப்பட முடியாது. ஜகாத்துடைய பணம் என்று சொல்லக்கூடியது குறிப்பிட்ட இடத்தில் தான் செலவழிக்கப்பட வேண்டும். அதையும் அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக என்று சொல்லக்கூடிய ஆயத்திலிருந்து அல்லாஹ் 8 வகுப்பாரை 8 கூட்டத்தை அல்லாஹ் இனம் தந்திருக்கிறான், இவர்களுக்கு தான் இந்த பணம் செலவிடப்பட வேண்டும். அதுல உதாரணமாக இன்னைக்கு யத்தீமுக்கு பங்கு கொடுப்போடு கேட்கிறாங்க, யத்தீமுடைய ஒரு பங்கு அங்க சொல்லப்பட்டில்லை, யத்தீமுடைய பங்கு ஜகாத்தில் ஒரு பங்கா சொல்லப்பட்டில்லை. ஆனா அந்த யத்தீம் என்று சொல்லக்கூடியவர் அவர்களை ரெண்டு கூட்டமாக பார்க்கிறோம். சில கட்டங்களில் யத்தீம் இருக்கிறாரு, அவர் ஜகாத்து கொடுக்க வேண்டி இருக்கும். அவர் ஜகாத்து வாங்குறார் அல்ல, அவர் ஜகாத்து கொடுக்க தம்பியார். இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, வாக்கமோசு ஆகிட்டாரு, புள்ளைக்கு வயது 5, அனந்த வருஷத்து பங்கு வைக்கப்பட்டால் மகனுக்கு சொத்து வருகிறது. உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள், மகனுக்கு சொத்து வருகிறேன் எவ்வளவு எத்தனை வீதம் சொன்னால், ஜனாதாவுடைய உமா வாப்பட பங்கு போக, ஜனாதாவுடைய மனைவியிட பங்கு போக, மீதமுள்ள அத்துணை பங்கும் யாருக்கு வரும் என்றா அந்த மகனுக்கு தவந்து சேரும். உதாரணமாக ஜனாதாவுக்கு ஒரே ஒரு மகன், அந்த மகனுக்கு வயது 5, உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள், ஜனாதாவுடைய மாப்ப இருக்கிறாரு, ஜனாதாவுடைய உமா இருக்கிறார், ஜனாதாவுடைய மனைவி இருக்கிறார், இந்த மூணு பேரும் இருக்கிறாங்க. இந்த மூணு பேருக்கு போக வேண்டிய தொகையை நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்றிருந்தால், அது கிட்டத்தட்ட எவரேஜாக ஒரு 40% பணம் இந்த மூணு பேருக்கு பங்கிட்டு கொடுக்கப்படும். மீதமுள்ள 60% அந்த டிரெஸ்
பெண்ணுக்காக யாருக்கு போக முடியா, இது மகனுக்குத்தான் போகும். ஆனா அவருக்கு வயது ஐந்து, அவருடைய பணத்தில் அந்த காற்று கடமையாகுமா? நிச்சயமாக ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது, அந்த பணத்தை நீங்க முதலீடு செய்து அந்த பணத்தை நீங்கள் பெருக்குங்கள், அப்படி இல்லாவிட்டால் வருடா வருடம் வரக்கூடிய ஜக்காத்து அந்த பணத்தை சாப்பிட்டு வைக்கணும். உலகத்தில் வாழக்கூடிய யசீன்கள் எல்லாம் ஜக்காத்து வாங்க தகுதியானவர்கள் அல்ல. சில யசீன்கள் இருக்கிறாங்க, அவர்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டியவர்கள், அவர்கள் ஜகாத்து கொடுக்க வேண்டியவர்கள். ஆக எட்டு கூட்டத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறான், இவர்களுக்கு தான் இந்த ஜகாத்து பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும். அந்த எட்டு கூட்டத்துக்கு வரைவிலக்கண சொல்லும் பொழுது யசீன்கள், அதாவது ஃபுகராக்கள், மிஸ்கீன்கள், அந்த ஜகாத்தை அந்த அந்த கடனாளிகள், அல்லது வழிபோக்கர்கள், இப்படியாக எட்டு கூட்டங்களாக அது தரம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அது சமகாலத்துடைய உலமாக்கள் சிலரை சில வகுப்பாரை இணைத்திருக்கிறார்கள், சேர்த்திருக்கிறார்கள் தேவையை உணர்ந்து. அது அந்த சந்தர்ப்பம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் இல்லை என்று சொல்லவும் முடியாது, இருக்கு என்று சொல்லவும் முடியாது. அது யாருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறதோ அவர்கள் உலமாக்களை அணுகி அதற்குரிய பத்துவாக்களை அவதித்துக் கொள்வார்கள். சொல்லக்கூடிய ஒன்று, இந்த மூளையை நாங்கள் வச்சுக்கொண்டால் மக்கள் என்ன செய்தார் என்று சொன்னால், இறால் பாம் வச்சிருக்கிறார். இறால் பாம், இந்த இறால் பாம பொறுத்தவரையில் ரெண்டு ஏரியா இருக்கு. ஒன்று இருக்கிறது ப்ரொடக்ஷன், இன்னும் ஒன்று இருக்கிறது மார்க்கெட்டிங். ஒன்று இருக்கிறது ப்ரொடக்ஷன், உதாரணமாக பெரிய பெரிய ஃபேக்டரிகள் இருக்கு. இந்த ஃபேக்டரியில சாமான உற்பத்தி ஆகுது, ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சர் பண்றாங்க, ரோ மெட்டீரியல் கலந்து வச்சிருக்கிறாங்க. இது வியாபார சரக்காக இஸ்லாம் பார்த்ததா இல்லையா? இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பக்கத்துக்குரிய பெரிய ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டிய, ஆராய்ச்சி செய்யப்பட்டு தீர்வுகள் காணப்பட்ட ஒரு ஏரியாவாக இருந்தாலும் கூட இதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் இந்த பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் ஒரு தகுதியான ஒரு தரமான ஆளுமையை சந்தித்து அவரிடத்தில் இருக்கக்கூடிய விளக்கங்களை கேட்டுக் கொள்வது உங்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். இது பப்ளிக்ல, இது ஜெனரலாக பேசப்பட வேண்டிய டாபிக் அல்ல. இந்த சபையை பொறுத்தவரையில இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்கள்ல சுமார் யாரும் ஒரு பத்து வீடு அஞ்சு வீடு இருக்க மாட்டாங்க. கம்பெனி, அதாவது ஃபேக்டரி செய்யக்கூடியவங்க, ஃபேக்டரி செய்யக்கூடியவங்களுடைய ஜகாத் எப்படி கொடுக்கப்பட வேண்டும், ரோ மெட்டீரியல்ஸ் இருக்குது. இதே போல சில பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ணிருக்கிறாங்க, இந்த மார்க்கெட்டிங் டிவிஷனுக்கு கொடுக்கல, மார்க்கெட்டிங் டிவிஷனுக்கு அது போயிட்டு சேராத, அது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட ஸ்டாக்ல தான், அது சேவிங் அது கம்பெனில தான் இருக்குது. இதுக்கெல்லாம் எப்படி ஜகாத் கொடுக்க வேண்டும், எத்தனை வீதம் கொடுக்கணும், அங்க ரெண்டரை வீதமா, அங்க அஞ்சு வீதமானையும் உலமாக்கள் ரெண்டு கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வாருங்கால், ஜகாத் என்று சொல்லக்கூடியதுல மூணு ஏரியாக்கள் இருக்கிறது, அது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அது அது இவ்வளவு தான் கொடுக்க வேண்டும் அல்ல, முதலாவது இந்த பொருள்ல தான் ஜகாத் கொடுக்க வேண்டி இருக்கிறது. இரண்டாவது உதாரணமாக வச்சுக் கொள்ளுங்கள், நாங்கள் விவசாயம் செய்கிறோம், மொத்த விவசாயம் செய்தாரு நெல், அவர் அறுவடை செய்வது அரிசி அல்லது கோதுமை, நிச்சயமாக அவர் ஜகாத் கொடுக்க வேண்டும். இன்னொரு எடுத்துக்கொண்டால் அவர் மரக்கறி நாட்டுகிறார் அல்லது தக்காளிக்கு நாட்டுகிறார் அல்லது அவர் வந்து என்ன செய்ய கோயிலை நாட்டி இருக்கிறார், கோயிலை நடுவது கூடுமா கூடாதா என்பதும் ஒரு அடுத்த ஒரு கேள்வி, அது அடுத்த ஒரு அம்சம். அன்பான சகோதரனே, இவர் எப்படி ஜகாத் கொடுக்க வேண்டும், அந்த தானிய பொருட்களுக்கு தான் ஜகாத் கொடுக்க வேண்டும், அதுவும் எந்தெந்த தானிய பொருளுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது. அதில் இன்னும் ஒன்றை யாராலையும் சேர்த்துக் கொள்ள முடியாது. இது ரெண்டாவது, இது மிக முக்கியமான அமைப்பும் அம்சம், இதையும் விலகிக் கொள்ள வேண்டும். மூணாவது ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், ஜகாத்தை பொறுத்தவரையில் இன்றைய உலகத்தில் மக்கள் பார்க்கிறாங்க, ஜகாத்தை கொண்டே ஜகாத்தை ஒரு வறுமையை ஒழிப்பதற்குரிய ஒரு முதலாக பார்க்கிறாங்க. ஜகாத்தை கொண்டு வறுமையை ஒழிக்கலாமா? அன்புக்குரிய சங்கையான சகோதரர்களே, வறுமை என்று சொல்லக்கூடியது உலகம் படைக்கப்பட்ட நாள் தொட்டு சியாமத்து வரைக்கும் இருக்கத்தான், இதை இல்லாமல் முடியாது, இதெல்லாம் மாற்ற முடியாது. இந்த ரெண்டு வகுப்பாரும் உலகத்தில் இருக்கத்தான் செய்வார். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல ஒரு திருநாமத்தான் ஒன்னு, சில மக்களுக்கு அல்லாஹ் விஸ்தரிப்பான், சில மக்களுக்கு அல்லாஹ் சுருக்குவான். உலகத்தில் ரெண்டு அமல் எப்பயும் இருக்கணும், ஒன்று சுக்குர் செய்யக்கூடிய மனப்பான்மை, இரண்டாவது சபர் செய்யக்கூடிய மனப்பான்மை. பொறுமை, நன்றி, நன்றி யாரு செலுத்தோம்? அல்லாஹ் யாருக்கு வசதியையும் செல்வத்தையும் விஸ்தீரத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தோம். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய அடியார்கள் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவாங்க. அல்லாஹ் அந்த ஞாபகத்துக்கு ஏராளம், அதுல வந்து மெட்டீரியல், அதுல வந்து செல்வம், அதுல எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய லௌகீக வளங்கள் இவைகள் எல்லாம் தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், இதுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். இன்னமும் இருக்கிறது சபுர் செய்வது, பொறுமை செய்வது. அல்லாஹ் என்னை இப்படித்தான் வைத்திருக்கிறானா, நான் இங்க பொருந்திக் கொள்கிறேன், நான் இங்க சகித்துக் கொள்கிறேன், இதனால் வரக்கூடிய கஷ்டத்தை நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய மனைவியும் இதை பொறுத்துக் கொள்கிறோம், நான் யாருடையும் கை நீட்ட மாட்டோம், யாகிக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை செய்து கொண்டு அம்மா அண்ணா யாருலாம் நீ எங்களுக்கு எதை தந்திருக்கிறாயோ அதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய மனப்பான்மையை எங்களுக்கு நசீவாக போறா என்று சொல்லக்கூடிய துஆவுடன் பிரார்த்தனையுடன் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பொறுமை என்று சொல்லக்கூடிய வாகனத்தில் ஓட்டிக்கொண்டு போகிறார்கள். எனவே ஒன்றை ஞாபகத்துக் கொள்ளுங்கோ, யாராலும் எந்த ஒரு அரசாங்கத்தாலும் எந்த ஒரு நிலையாலும் உலகத்தில் பவட்டி உலகத்தில் வறுமையை இல்லாமலாக்க முடியாது. ஆனால் வறுமையை வெளிப்படுத்த முடியும். சொல்லக்கூடிய ஒன்றை கொண்டு முஸ்லீம்களுக்கு மத்தி இருக்கக்கூடிய அல்லது முஸ்லீம்களை சார்ந்த இருக்கக்கூடிய அந்நியவர்கள் முஸ்லீம்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அவர்களுக்கு இந்த பணத்தை நாங்கள் கொடுப்பதன் மூலமாக அவர்களது ஸ்லாத்துக்குள்ள வரலாம் என்று சொல்லக்கூடிய உணர்வு ஒரு 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 எண்ணப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு இந்த பணத்தை பங்கிட்டு கொடுப்பது ஒரு முகல்லகத்தில் குழு உள்ளம் அவர்களுடைய உள்ள விசுவாசி மக்கள் சார்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த பணத்தை கொடுப்பதன் மூலமாக அவர்களும் எங்களுடன் சேர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை நாங்கள் கண்டுகொள்வோம் என்றால் இந்த பணத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும். இது எப்படி கொடுக்க வேண்டும்? இதை நாங்கள் முடிவு செய்யாமல் இதை ஒரு ஒரு கூட்டாக இருக்கு இந்த காசு சொல்லக்கூடிய இது எப்படி கொடுக்க வேண்டும் சொல்லக்கூடிய சமயங்கள் வரும் பொழுது அதை நாங்கள் கதைப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, யாரும் எந்த காரணம் கொண்டும் வறுமையை ஒழிப்பதற்கான ஒரு பொருளாக பார்க்க வேண்டாம். ஜகாத்தை வறுமையை ஒழிப்பதற்கான ஒரு பொருளாக நீங்க பார்க்க வேண்டாம். இது அடுத்து கொடுக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் அல்ல. இது எப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் சொன்னா, எப்படி தொழுகை பரிசுத்தமாக கடப்புடன் அற்றதாக அது வணக்க வழிபாடாக இருக்கிறதோ இதே போல ஜகாத்தும் ஒரு வணக்க வழிபாடு. ஜகாத்தும் ஒரு வணக்கம் தான் அல்லாம ஜகாத்து வறுமையை ஒழிப்பதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட ஒரு மாடல் அல்ல, ஒரு ப்ராடக்ட் அல்ல. இது ஜகாத் தொழுகை. அதனால தான் பார்க்கிறோம் இருக்கக்கூடிய கிதாபுகள் நீங்க எதை எடுத்தாலும் எந்த ஒரு மதுகமுடிய இருக்கக்கூடிய கிதாபு நீங்க எடுத்து பார்த்தாலும் ஜகாத் என்று சொல்லக்கூடிய பாடத்தை எந்த விதமா கொண்டு வருவாங்க? தொழுகைக்கு அடுத்ததாகத்தான் கொண்டு வருவாங்க. விவாதக்கூடிய பாடத்துல விவாதத்துல பேசக்குள்ள தொழுகை ஜகாத்து நோன்பு ஹஜ்ஜி இது இருக்கக்கூடிய கிதாபுகளுடைய முறை மட்டுமல்ல, ஹதீஸுடைய கிதாபை எடுத்துக்கொண்டாலும் கூட எந்த ஒரு இமாமும் ஒரு சோசியல் ஒர்க்ல அல்லது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக பற்றி பேசக்கூடிய ஒரு கிதாபு முஆமலாத்துல அல்லது கிதாபு முஆஷராத்துல அல்லது வறுமை எப்படி ஒழிக்கலாம் என்ற சமயத்தில் ஜகாத்தை யாருமே கொண்டு வரல. ஜகாத்தை பற்றி பேசக்கூடிய அத்தனை சலபு சாலிகளும் அத்தனை அயல்வாக்களும் அத்தனை முகாக்களும் அத்தனை அத்திசயங்களும் ஜகாத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இமாதாத்துடைய பகுதியில் தான் இமாதம் பாருங்கோ, இதை யாரும் வறுமையை ஒழிப்பதற்கான ஒரு முதலாக மட்டும் இதை பார்க்க வேண்டாம். வறுமையை நெறிப்படுத்தலாம், அதுக்கு கூட்டு ஜகாத்து முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே ஞாபகம் வச்சு கொள்ளுங்கோ, உலகத்தில் ஜகாத் இருக்கிறேன், இது வெறுமனே நூற்றுக்கு நூறு, இது ஒரு இபாதத், இது ஒரு இபாதத். இபாதத் என்று சொல்லும் பொழுது ரெண்டு அம்சங்கள் கணிக்கிறது, ரெண்டு அம்சம். ஒன்று, அதுல என்னுடைய தலைக்கு வேறு இல்லை. விவாதத்து என்று வந்தால் என் தலைக்கு வேறு இல்லை. ஏன் வேற இல்லை? உதாரணமாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு நாலு தொடுகிறோம், நம்ம இதுக்கு மூணு தொடுகிறோம். இதை போட்டு நீங்க தலையை உடைக்கிறதுக்கோ தலையை பாதிக்கிறதுக்கு ரைட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட இல்லை. உங்களுக்கு கேளாது, இது விவாதிச்சு வணக்கம். ஏன் முப்பது முடிக்கணும்? ஒரு வேலை செய்வோம். நார்த் அமெரிக்காவில் வாழக்கூடிய மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன கஷ்டம்? கிட்டத்தட்ட லாஸ் ஏஞ்சலஸ் கங்கல வாழக்கூடியவங்க கிட்டத்தட்ட அவங்க நோம்பு வைக்கிறாங்க எத்தனை மணிக்கு சொன்னா, ராவு மூணு மணிக்கு. மூணு மணிக்கு நோம்பு வைக்கிறாங்க, அதாவது 10 மணிக்கு இஃப்தார் செய்யறாங்க. நோம்பு எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு நோம்பு. அவங்க நியத்து வைக்கிறாங்க, இஃப்தார் செய்யறாங்க, சஹர் சாப்பிடுறாங்க 3 மணிக்கு. 3 மணிக்கு அதான் 3 மணிண்டா மாலையில 3 மணி இல்ல, சுபஹ்ல 3 மணி, அதிகாலை 3 மணிக்கு அவங்க நோம்பு தொடக்கிறாங்க. அது 10 மணிக்கு. நாங்க என்ன விஷயம் பேசுவோம் தெரியுமாவே, வட்ட நேச மாநாடு கூடி நாங்க நோம்ப கொஞ்சம் மாற்றி கொடுப்போம். இல்ல உங்களோட நோம்ப நாங்க உங்களுக்கு டிசம்பர் தாக்கு தரோம். இது செய்ய முடியாது. ரமதானுடைய மாதத்துலதான் நோம்பு நோக்கணும். அதே சில நோத் போல்ல வாழக்கூடிய சகோதரர்கள், இப்ப நோத் போல் எப்படின்னு சொன்னா அவங்களுக்குரிய ப்ராப்ளம், அவங்களோட ராவு கிட்டத்தட்ட 21 மணி நேரம் பாடு, இரவு 3 மணி நேரம் தான். இந்த 3 மணி தியாகத்துக்குள்ளதான் இவங்க இஃப்தார் செய்து அங்க இல்ல, நாங்க சொல்லப்பட்டத நாங்க செஞ்சாவோம். எப்படி செய்யணும்? எனக்கு என்ன சொல்லப்பட்டீங்க? காட்ட நீங்க கொடுக்கறதுக்கு ஒன்று ஞாபகம் கொள்ளுங்கோ. அடுத்த ஒரு தலை என்னென்றால், ஜக்காத்துக்கும் ரமதானுக்கும் என்ன சம்பந்தம்? ஜக்காத்துக்கும் ரமதானுக்கும் என்ன சம்பந்தம்? இது ஜக்காத்து கொடுக்கிற மாதம் அல்ல, இது சதக்கா கொடுக்கிற மாதம். இது நல்ல அறிவிச்சிருக்கும். இது ஜக்காத்து கொடுக்கிற மாதம் அல்ல, இது சதக்கா கொடுக்கிற மாதம். இன்னைக்கு நாங்க ஜக்காத்த கல்குலேட் பண்ற மாதமாக ரமதான் ஆகிட்டோம். மக்கள் நினைச்சாங்க ரமதான்ல ஜக்காத்த கொடுக்கறதுனால நன்மை கூட கிடைக்கும். ஆனா எனக்கு இல்ல, எங்க இதுக்கு ஆதாரம் கிடைக்கவும் இல்லை. இது நீங்க கொடுக்கற வைக்கிறது, இது நீங்க கொடுத்தோ கொடுக்கலையோ, நீங்க கணக்கு பார்த்தோ பார்க்கலையோ, நீங்க அலோகேட் பண்ணினோ பண்ணலையோ, 354 நாள் என்னைக்கு உங்களோட பணத்துக்கு பணத்துடைய உங்களோட நிசா அளவினுடைய எல்லை, அளவினுடைய அளவு ஒரு வருடம் எப்ப பூர்த்தி ஆகுதோ அன்னைக்கு நீங்க ஜக்காத்து கொடுக்க எழுதியவர். 355 நாள் உங்களோட வியாபாரத்துல உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஜக்காத்துக்கு தகுதியான பணத்துல 2.5 வீதத்துக்கு உங்களை அறியாமலேயே யாரோ ஒரு கூட்டத்தினர் பங்காளியாக மாறினாங்க. இது நீங்க கல்பனை பண்ண தேவையில்லை. இது நீங்க கொடுக்கத்தான் கல்பனை பண்ணணும் இல்லாம ஜக்காத்து வாங்கி வாங்கறதுக்கு கல்பனை பண்றதில்லை. ஜக்காத்து உங்களுக்கு வாங்கி 354 நாள் என்னைக்கு உங்களோட கட்டிகள், உங்களோட கட்டிகளுக்கு 354 நாள் பூர்த்தியாக உதாரணம் அழைத்துக் கொள்ளுமோ, ஒரு யங் போய் எங்களுக்கு யாருக்கும் அக்கௌண்ட்ஸ் இல்லை, எங்களுக்கு யாருக்கும் தெரியாது எங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எங்க ஆரம்பித்து வச்சிருக்கோம். நான் ஒரு பெரிய மனிதருடைய அனந்த வருஷத்து பிரிச்சேன், ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவர் அவருடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறாரே, பிசினஸ் உடைய கரிய பிசினஸ் ஆரம்பிக்கிறாரே 1965 நான் பிறக்கிறதுக்கு முன்னால. அவருடைய மௌத்துக்கு பிறகு அவருடைய அண்ணாவும் மகன் எடுத்துக்கொண்டு வாராரே அந்த பயிர் அப்படியே. 1965 ஜூன்ல அவர் பிசினஸ் ஆரம்பிக்கும் பொழுது என்ன முதல் எழுதினாரோ அதிலிருந்து இன்று வரைக்கும் உள்ள அக்கௌண்ட் அதன் கணக்கு அப்படி இருக்கு. நோம்புக்கு புறமாக்குறது போல அவங்க இயந்திரத்துக்கும் புறமாக்குறாங்க. நோம்பு வரணும் எங்கிருக்கிறது இல்ல, ஒவ்வொரு பள்ளியில இருக்கக்கூடிய ஜகாத்து கமிட்டியும் மட்டும் என்ன செய்ய எந்த ஒரு ஜகாத்து நிதியத்திலையும் சேர்க்கக்கூடிய நிறுவனத்திலையும் நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு நான் சொல்றேன், நீங்க செய்யக்கூடியது வணக்கம், நீங்க செய்யக்கூடியது விவாதத்தை, ஆனா இதை எப்படி செய்யணும் என்ற படிச்சு செய்ய பார்ப்போம், இதை எப்படி செய்யணும் என்ற விளங்கி செய்ய பார்ப்போம். நீங்க என்ன செய்யுங்க, அதிகமான ஊர்கள் நான் ஜெனரலா பேசுறேன், யாரையும் குட்டி காட்டல, அநேகமான ஊர்ல ஜகாத்து கமிட்டியில் உள்ள மெம்பர் யார் தெரியுமா, அவங்க ஜகாத்து கொடுக்கிறார்கள் அல்ல ஜகாத்து வாங்குறார்கள். தனியா கொடுக்க முடியாது. ஜும்ஆவுடைய தொழுகை எப்படி தனிய கொடுக்க முடியாதோ இதே போல ஜகாத்தும் தனிய கொடுக்கறது இல்ல. ஜகாத்து கம்யூனிட்டி சேர்ந்துதான் கொடுக்கணும். இது கம்யூனிட்டி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நவீனுடைய காலத்துல அந்த ஜகாத்து வாங்கக்கூடிய எட்டு பேர் இருக்கிறாங்களே, எட்டு பேர்ல ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் யார் தெரியுமா? அட்மினிஸ்டர். ஜகாத்து வாங்க தகுதியானாக்கள் ஒரு ஆள் யாருன்னு சொன்னா, ஜகாத்தை கலெக்ட் பண்ணி, ஜகாத்தை கவுண்ட் பண்ணி, ஜகாத்தை உரியவரத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு டீம் வேணும். எங்களுக்கு தனிய செய்யேதான் கல்பெட்டி ஜகாத்தை கல்பெட்டி பண்ணில சேர்க்கிறதா ஒரு பெரிய அமௌண்ட் ஜகாத்து சேருது. இதுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் ரிப்போர்ட் செய்யணும், இந்த ஜகாத்தை வசூலிக்கணும், இந்த ஜகாத்துடைய அக்கௌண்ட் செய்யணும், இந்த ஜகாத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படணும். அதுல சில ஜகாத்து இருக்கும், நாங்க ஜகாத்தை குடுத்திப்போம், ஆனா பஞ்ச கொடுக்க மாட்டோம். உதாரணமா வச்சுக்கோங்க, எங்க ஊர்ல ஒரு விதோ இருக்கிறா, அவருக்கு எந்த விதமான வசதி வருமானமும் இல்லை, அவருக்கு வேற இன்கம் ஒன்றும் இல்லை, அவருக்கு நாங்கத்தான் இந்த பஞ்ச கொடுக்கணும். எங்க புக்ல என்ன வருதுன்னா, இன்ன பெண்ணுக்கு இத்தனை லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்குரிய ஜகாத்து நாங்க கொடுத்துருக்கோம். ஒரு வருஷத்துக்கு அவருக்கு ஒரு மாசத்துக்கு அவரோட ஃபர்ஸ்ட் வந்துட்டு 7000 ரூபான்னு சொன்னா, அவருக்கு 82000 ரூபாய் பணத்தை நாங்க 84000 ரூபாய் பணத்தை அலக்கேட் பண்ணிருக்கோம். அவட பேர்ல தான் இருக்கும் எங்க புக்ல. அது என்ன புக்ல இருக்க மாட்டாங்க. என்ன செய்யணும்? ஒவ்வொரு மாசம் மாசமும் அவர் 7000 ரூபாய் பணம் இங்கிருந்து போய்கொண்டே இருக்கும். இது செய்யணும், இது செய்யணும் என்று இது சும்மா உள்ள கதை அல்லது. அப்ப உங்களுக்கு கேட்க ஒரு கேள்வி சொல்லுங்க, அதுல எப்படி வந்துச்சு தனிப்பட்ட முறையில ஜகாத்து கொடுக்கிற பழக்கம், இண்டிவிஜுவலாக ஜகாத்து கொடுக்கிற பழக்கம் எப்படி உருவாகிச்சு? நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்க, சும்மாவுடைய தொழுகையை போல, சும்மாவுடைய தொழுகை எப்படி தனிய தொழிலாரோ இதே போல ஜகாத்தும் தனிய கொடுக்கலான்னு சொல்றீங்க, இந்த பழக்கம் எப்படி எங்கள்கிட்ட வந்துச்சு? பின்ன அன்பான சண்டையாட்சி போதுமே, இஸ்லாமிய வரலாறை படித்து பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜகாத் என்று சொல்லக்கூடியது ஒன்றாக சேர்த்து கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, மதீனாவை நாளாக பிரித்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஜகாத்தை வசூலிக்கிறதுக்குரிய ஆக்களை போட்டாங்க. இன்னைக்கு இதெல்லாம் பேரு பேராக சொல்லேயும் எனக்கு சொல்றதுக்குரிய நேரம் இல்லை. அந்த ஏரியாவுக்கு இவரு உமரது அல்லாஹுத்தானவர்களையும் ஒரு ஏரியாவுக்கு போட்டாங்க, நீங்க தான் இந்த ஏரியாவுக்கு கொடுத்து ஜகாத்தை வசூலிப்போம். மக்களுடைய இந்தியாவுக்கு போகுது, இந்தியாவுக்கு மதரசாக்கள் கொடுக்கிறோம், எத்தீம் ஹானாக்களுக்கு ஜகாத்து போகுது, எத்தனையோ ட்ரஸ்ட் வந்து ஜகாத்து கேட்கிறாங்க. போகக்குள்ள பணக்கார சேகரித்து அந்த யமனுடைய ஏழைகளுக்கு இந்த ஜகாத்து பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும். யமனுடைய ஜகாத்து மதீனாவுக்கு கொண்டு வர கொடுக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துச்சு. இதுதான் நடைமுறை நவீனுடைய காலத்தில் ஜகாத்து சேர்க்கப்பட்டுச்சு, ஜகாத்தை யமன்ல பங்குட்டாங்க. அபுபக்கர் சித்திக்குடைய வாழ்க்கை காலம் 2.5 வருஷம் 5 மாசம் ஜகாத்து சேர்க்கப்பட்டு பங்கு வைக்கப்பட்டுச்சு. ஆனா நடுப்பகுதியில கொஞ்சம் ஜகாத்தை அனுப்பினாங்க மதீனாவுக்கு. கொஞ்சம் கவனமா இதெல்லாம் வாழ்க்கை சரித்திர குறிப்பிடுறது தான். ஜகாத் அனுப்பினாங்க யமனுக்கு, யமனுடைய ஜகாத்தை மதீனாவுக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கணக்குக்குள்ள சக்கரர் வாராரு, ஜகாத்துடைய பணம் வந்திருக்குது, ஜகாத்து வர முடியாது, ஜிஸியாவுடைய பணம் தானே வரலாம் இங்கே, அல்லது பயனுடைய பணம் தான் இங்க வரலாம், அல்லது டாக்ஸ் வரலாம் இங்கே, ஜகாத் எப்படி இங்க வரும்? உடனே அனுப்பினாங்க, வந்தா முதலத்தில் உமருடைய சொன்னாங்க, அனுப்பி கேளும் என்ன செய்தி சொல்லு. அவருடைய கரஸ்பாண்டன்ட் அனுப்பினாங்க, என்ன செய்தி? ஜகாத்துடைய பணம் அனுப்புறீங்க முறைக்கு மாற்றமாக. நபி சொன்னாங்க தானே, ஜகாத் அங்க சேர்த்து அங்கே கொடுக்க முடியாது எழுதி அனுப்பினீங்க. அப்ப சொன்னாங்க, நான் இங்க கொடுத்தேன், இங்க மக்களுக்கு கொடுத்தேன், ஆனா ஜகாத்த வாங்குறதுக்குரிய மக்கள்ல எனக்கு இப்ப ஆக்கள் ரொம்ப குறவோ, ஜகாத்து கொடுக்கக்கூடிய மக்கள் தான் கூட, அது ஜகாத்து வாங்காத மக்கள் தான் கூட, மூணில் ரெண்டு பகுதி ஜகாத்த கொடுத்துட்டேன், இது மிச்சம் இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு ஜும்மாவுக்கு போறவங்க ஏதா செய்யப்பட்டிருக்குது, யாரும் வரல, அதனால தான் இந்த பணத்தை உங்களுக்கு அனுப்பி நடிச்சோம். ரெண்டாவது வருஷம் இன்னும் பணம் கூட வந்துச்சு, மூணாவது வருஷம் அதோட கூட வந்துச்சு. சொன்னாங்க, இப்ப எமன்ல ஜகாத்து வாங்க தகுதியானவங்க யாரும் இல்லை, அதனால தான் ஜகாத்துடைய பணத்தை முழுக்க உங்களுக்கு அனுப்பி நடிச்சுமா. ஜகாத்துடைய பணம் சேர்க்கப்பட்டுச்சு. வாழ்க்கை சரித்திர பத்தியே படிச்சு பாருங்க, அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலம் வரைக்கும் உம்மத்துடைய ஜகாத்து சேகரிக்கப்பட்டுச்சு, ஒன்று திரட்டப்பட்டுச்சு. எங்களுடைய பிகுடைய கிதாபுகள், மதரசாக்கள் ஓதி கொடுக்கப்படக்கூடிய பெரும்பான்மையான கிதாபுகள் அந்த காலத்தில் எழுதப்பட்ட கிதாபுகள். நாங்கள் ஜகாத்தை ஒன்றாக சேர்த்து கொடுக்கும் பொழுது ஒரு வகுப்பாருக்கு மட்டும் ஜகாத்து கொடுக்க முடியாது, அந்த ஜகாத்து எட்டு கூட்டத்தாருக்கும் பங்கு வைக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு கூட்டத்திலே 300 பேருக்கு பங்கு வைக்கப்பட வேண்டும் என்ற சட்டம் எல்லாம் அங்கதான் அப்ளையாகும். உதாரணமாக அளித்துக் கொள்ளுங்கள், அப்படியாக உதாரணம் அப்படியாக ஒரு கேள்வி எழுப்புறீங்க, எப்படி தனிப்பட்ட முறையில் அந்த காத்து கொடுக்கிற சட்டம் உருவாக்கு? அதுதான் இஸ்லாத்துக்கு ஏற்பட்ட ஒரு ஆக பயங்கரமான ஒரு சட்டம் தான் சாத்தாரியம். இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மதம், இந்த சரியா, இந்த இந்த வாழ்க்கை திட்டம் ஒரு பயங்கரமான கட்டத்தை சந்திச்சதே, யாருக்குமே எதுவுமே பேச முடியாது. ஜகாத்த உண்டா சேர்ப்பதை தொட்டு அந்நில ஜுன்னா கூட யாருக்குமே சொல்ல முடியாத ஒரு கட்டம் உருவாகிச்சது. முஸ்லீம்கள் கொடுங்கோல ஆட்சியாளர்கள் மூலமாக, சாத்தானியங்களின் மூலமாக பெரிய அல்லோல கல்லோலமான ஒரு கஷ்டமான கசப்பான ஒரு நிலைமையை சந்திச்சாங்க. அந்த நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை சொன்னா, அல்லாமா இப்னு அஸீர் காமில சொல்லி காட்டார், காமில கிதாபில் சொல்லி காட்டாரே, எப்படிப்பட்ட ஒரு காலம் உண்டா? அப்படிப்பட்ட ஒரு காலம் உலகத்திற்கு இதற்கு பிறகு வருவதை விட்டு உலகம் மனதியாக இருக்கும், இனி வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலம், யாருக்கும் எதுவுமே பேச முடியாது. பேசினால் கொலை, இஸ்லாத்தை பற்றி சந்தித்த பேசினால் கொலை என்று சொல்லக்கூடிய, கொலை உயிருக்கு ஆபத்து அச்சுறுத்தல் சொல்லக்கூடிய ஒரு கட்டம் உருவாக்குது. அந்த காலத்துலதான் அந்த காலத்துல வாழ்ந்த உலமாக்கள், குறிப்பாக ஆப்பான்ல ஆப்பானுக்கு மாவரான சொல்லக்கூடிய உலமாக்கள் பத்துவா கொடுத்தாங்க, உங்களுடைய ஜகாத்தை ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில கொடுத்துக்கும் போச்சு, தனிப்பட்ட முறையில ஜகாத்தை கொடுத்துக்கும் போச்சு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு டிஃபிகல்டி, அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் எங்களை பொறுத்த வரையில எங்களுக்கு இல்ல. எங்களுடைய ஜகாத் என்ன செய்யப்பட வேண்டும்? நல்ல அழகான ஒரு ப்ரொஃபஷனல்ஸ கொண்டு நடாத்தப்படக்கூடிய ஒரு ஜகாத்துடைய நிதியம் அல்லது ஒரு ஒரு இடம் எங்களுக்கு தேவை. அது 24 மணி நேரம் ஃபங்க்ஷன் ஆக வேண்டும். அதனுடைய அது அனைத்தும் ஒரே நிர்வாகத்துக்கு கீழே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி கீழே கொண்டு வரப்பட்டு மனுஷன் முழுக்க அது இயங்குது. மாஷா அல்லாஹ், அதனுடைய அவேர்னஸ், அதை பற்றியுள்ள கருத்தரங்குகள், அதனுடைய அக்கௌண்ட்ஸ் பற்றியுள்ள அக்கௌண்ட்ஸுடைய டீட்டெயில் எப்படி அக்கௌண்ட் செய்ய வேண்டும். இன்னைக்கு நாங்க எங்க உண்மச்சில் உள்ள அத்தனை அக்கௌண்டன்ஸும் அது யாராக இருந்தாலும் சரி வட்டிய கணக்கு பார்க்கறதுக்கு பழகிக்கிறாங்க. வட்டி கல்குலேட் பண்ண தெரியும், நான் எந்த ஆடிட் ஃபார்ம்ல போனாலும் வட்டியைத்தான் கல்குலேட் பண்றோம். பேங்க்ல வேலை செய்யறோம், வட்டியை கல்குலேட் பண்ண தெரியும், ஆனா ப்ராஃபிட் எப்படி கல்குலேட் பண்றது? ப்ராஃபிட் எப்படி சேர்க்கறது கேட்டா அதை முடிக்கிறாங்க வேலைக்கு. இது ப்ராப்ளம், இது ப்ராப்ளம். 15 இயர்ஸுக்கு பிறகு எங்களுடைய நாட்டினுடைய எக்கானமி எப்படி இருக்கு வந்து ஒரு அனலைஸ் ரிப்போர்ட் தான் அலத்தராக்கிறாங்க வேண்டிய மட்டும். எங்களை பிசினஸ் பத்தி ஒரு 15 இயர்ஸுக்கு போற எங்களை பிசினஸ் நாங்க கொண்டு போகணும்டா, எங்களை கேஷ் இது எப்படி இருக்கணும், இதை பத்தி சொன்னா சொல்றாங்க. ஜகாத்தை பத்தி சொல்லுங்க பாப்போம், ஜகாத் எப்படி கொடுக்கணும், ஜகாத் எப்படி அறவிடணும் எனது அன்பான சகோதரர்களே, நான் என்ன சொல்லுவார் என்றால், ஜகாத்து கூட்டாகத்தான் கொடுக்கப்பட வேண்டும். எனவே இது ரமலானில் மட்டும் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் அல்ல, ஒரு நிறுவனம் அல்ல. இது வருடத்தில் 365 நாளும் இயங்க வேண்டும். அங்க ஜகாத்துடைய பணம் வர வேண்டும். அவங்களோட கையில ப்ராஜெக்ட் இருக்க வேண்டும். நம்பிக்கையான இடத்தில் இது கொடுக்கப்பட வேண்டும். இன்னும் ஒரு தவறு நடக்கிறாங்க ஜகாத்தை பொறுத்தவரையில. ஜகாத்தை பொறுத்தவரை இன்னும் ஒரு தவறு இருக்குது. ஏனோ தானோ இதை கொடுத்து முடிச்சோம். இது சமூகத்தில் உள்ள பெரிய ஒரு குறை. சமூகத்துக்கு விவாதத்தில் ஒரு வகையான கஷ்டமாகிட்டது. என்னது இதை சொல்லிக் கொண்டேன். ஹஜ்ஜுக்கு வந்துட்டது ஹஜ்ரத் ஒரு கால் வரும். என்ன ரெண்டு மாணிக்கு விஞ்ஞானம் கொடுத்துடலாமா? இது உண்மையாவா? இது உண்மையாவா? இன்னும் கோல் போடுற ஹஜ்ரத் கொடுப்பது போல உமகியா கூட்டா கொடுக்கிறது இங்கே மாதவனில்லை. உமகியா என்று சொல்லக்கூடியதே பெருநாள் நீங்கள் தொழுதுட்டு பெருநாள் உறுப்ப உறுத்துக்கொண்டு நீங்க ஆள் அறுக்கக்கூடிய இடத்துல கைத்து உங்களை கையால நீங்க ஆள் அறுக்கணும். ஒரு பெண் கொடுப்பதாக இருந்தாலும் அன்னை பாத்திமாவை பார்த்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாத்திமாவே உங்க உபகியா கொடுக்கப்பட போகுது. இப்ப நீங்க எழுந்து நில்லுமான்னு சொன்னாங்க. இந்த கும்பத்துடைய இமாதத்துல ஏனோ தானோ, ஏனோ தானோ செய்யணும் செஞ்சுட்டோம். அதுக்கு ஏராளமான மதரசாக்கள் இருக்குது மாஷா அல்லாஹ். பெரிய பெரிய குண்டாக சமைங்க. அதை சமைக்கிட்டு கடைசியாக எல்லாம் சமைச்சிட்டு கையில கொஞ்சம் சீனி அல்லது ஈச்சப்பழம் அல்லது இருப்பு பண்ண ஏதோ எடுத்து நீங்க அதுல வாப்ப போடுறாரு. எப்படி போட்டார் தெரியுமா? யா அல்லாஹ், இந்த ஈச்சப்பழத்தை இழுப்பாக்கினது போன்று இந்த புள்ளேட அகலாக்கையும் இழுப்பாக்கி வைப்பாயாக. இதை சமைச்சு கூட்டுல இலகியவான காடு அடிச்சு கூட்டுல பேர் போடுற பங்கன் போடவான். இது ஹராம். இது இஸ்லாத்துல இல்ல. என்ன செய்வோம்? இதை சமைச்சு உங்களோட அக்கம் பக்கத்தில் உள்ள ஊடுகளுக்கு, அக்கம் பக்கத்தில் உள்ள சகோதரர்களுக்கு, உங்களோட குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு இதை பங்கிட்டு குடும்ப சமைச்ச கறி சமைச்சாத கறி அல்ல, ஆக்கின கறியை கொடுப்போம். சொல்லுங்க, இது இருக்கிறேன். அவங்களும் துவா செய்வாங்க, இந்த ஆட்டரைச்சு இருக்கிறது போல இந்த புள்ளையோட அசலாக்கும் இருக்கட்டுமே துவா செய்வாங்க. இதே போலதான் ஜகாத்தும் ரெண்டரை வீதம் கொடுக்கணும். ஏதோ தானோ எங்க சரி கொடுத்துருவோம், எங்க சரி கொடுத்துருவோம். இப்படிப்பட்ட ஜகாத்தை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன். இப்படிப்பட்ட ஜகாத்தை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன். நீங்க ஜகாத்து கொடுப்பதாக இருந்தால் நான் ஒரு இபாதத்து செய்கிறேன், எனக்கு தேவை, நான் செய்யணும் என்ற உணர்வு செய்வோம். என்ன செய்யணும்? நோம்பு பிடிக்க புறப்பாக்குவோம். எஸ்எல்பி ஏழாம் செய்வாங்க புறப்பாடும் போது எங்க சரி பெருநாளைக்கு அல்லது ரமலானுக்கு குறைய பார்த்துட்டா நோம்பு பிடிக்கிறோம். ஹஜ்ஜி செய்யணும் இபாதத்தை. ஹஜ்ஜிக்கு போகணும்னா சும்மா போகையதா? ஹஜ்ஜி இரான்ல போய் செய்யல. ஹஜ்ஜி ஹஜ்ஜி செய்ய அவத்துலாவுக்கு போகணும். மக்காவை தேடி போப்போம். சபா மருவாவை தேடி போப்போம். தொழணும் சும்மா தொலைதா? தொழுகைக்கு ஏற்பாடு செய்யணும். பள்ளிக்கு வரணும், ஒவ்வொரு செய்யணும், நேரம் வரணும். ஜகாத்து கொடுக்கணும். ஜகாத்து கொடுக்க என்ன சரி கருமாவும் அவங்க ஆபீஸ் உட்கார்ந்து கொண்டு நீங்க ஒரு கால் அடிச்சிருங்க, ஒருத்தரை வர சொல்றீங்க, எடுத்து போங்கதான் கூட்டம் இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிற அந்த திரைக்கு பின்னால அவங்க மனிதர்கள். அவர்களை பார்த்தா நீங்க நினைப்பீங்க உங்களை போல செல்வந்தராகத்தான் நீங்க பார்ப்பீங்க. ஆனா அவங்க உண்மையிலே ஜகாத்துவாங்க தகுதியானவங்க. என்ன யாரிப்போ தாரிப்போ? நீங்க அவங்களை பார்க்கிறீங்க, உங்களை போல பணக்காரனாக அவன், உங்களை போல பணக்காரன் அல்ல, அவங்க தேவையை அவன் உள்ளத்தில் வச்சு கொண்டிருக்கிறான். அவன் கை நீட்டுவதை விடவும் சுய மரியாதையை பெரிதாக பார்க்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட மக்களை தேடி செய்து காத்துக் கொடுக்க முடியுங்க. இது உங்களை பொறுப்பு. முறைய தேடுறீங்க, காவல்துறை தேடி போறீங்க, தொழுகைக்கு பள்ளியை தேடி போறீங்க, இந்த காட்டுக்கெல்லாம் தேடுறீங்க. தனிப்பட்ட நபர்கள், சில நிறுவனங்கள், சில காத்து கேட்டு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேற நோம்பு வர மாட்டாதா என்று சொல்லி பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க வருஷம் முழுக்க நோம்பா இருந்தா மிச்சம் நல்ல நினைச்சு. ஒன்று இருக்குது, குரான் மிக தெளிவாக சொல்லுது, கேட்டு வாரவனுக்கு வேற பங்கு இருக்குது, கேட்டு வாரவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு வேற பங்கு. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், உங்களுடைய பணத்தில கேட்டு வாரவனுக்கு ஒரு பங்கு இருக்குது, அந்த பங்க குடும்பம் ஜகாத்துரிய பங்கல்ல, அது ஜகாத்துரிய பங்கல்ல. அவர்களுடைய பணத்தில் கேட்டு வாரவனுக்கு ஒரு பங்கு இருக்குது, அந்த ஜகாத்துரிய பங்கல்ல. அவங்க எப்பயும் கேட்டு வருவாங்க. இன்னொரு ஆயத்துல சொல்றான், இல்லல் முஸல்லி அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாஇமூன் வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம் லிஸ்ஸாஇலி வல் மஹ்ரூம். கேட்டு வாரவனுக்கும் குறிப்பிட்ட அளவு பங்கு நீங்க வச்சிருக்கீங்க. وَآتِ الْمَالَ عَلَى حُبِّهِ ذَوِي الْقُرْبَى وَالْيَتَامَى وَالْمَسَاكِينَ وَالسَّائِلِينَ وَفِي الرِّقَابِ. الله تعالى கேட்டு வாரவனுக்கு கொடுத்தீங்க. நான் சொன்னேன் உங்கட பணத்துல ஜகாத் 2.5 வீதம் நீங்க கொடுத்தாகணும். எதுக்கு சொன்னா ஜகாத்தாக அதுல பைக்கு வாப்பட பைபாஸ் பண்றதுக்கும், டாக்டர் மகந்த கல்யாணம் செய்யவும், டாக்டர் மகந்த கல்யாணத்தை கேட்க பட்டுவா,
உங்களுக்கு ஏராளமான இன்றைக்கு சமூகத்தில் ஜகாத்துக்கு ஹதியாக்க சதகாக்க கண்ணியமான முறையில் உமர் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, பள்ளிய கண்ணியப்படுத்துவது போன்றே, காபா ஆலயத்தை கண்ணியப்படுத்துவது போன்றே, ரமலானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்துவது போன்றே, ஜகாத்து நீங்க யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களே கண்ணியப்படுத்துவோம். ஏழைகள் இல்லை என்றால் அவங்க ஜகாத்து யாரு கொடுப்பீங்க? ஏழைகள் இல்லை என்றால் ஜகாத்து நீங்க யாரு கொடுப்பீங்க? ஜகாத்து வாங்குறவன் கேவலமானவன் அல்ல, சதக்கா வாங்குறவன் கேவலமானவன் அல்ல. நீங்க அவரை பாருங்க, யாவா எனக்கு இவனையாவது தந்தானே இந்த இபாதத்தை செய்யறதுக்கு, இந்த இபாதத்தை செய்யறதுக்கு இவனையாவது அம்மா எனக்கு தந்தானே என்ற பார்வையில பாருங்க. அதுல மிக முக்கியமான ஒரு சமூகம் தான் இன்றைக்கு ஜகாத். சதக்காக்கள் ஹதியாக்கள் குறித்து கௌரவிக்கப்பட வேண்டிய, கண்ணியமாக வாழ வைக்கப்பட வேண்டிய. எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம்,
அவருடைய எப்படி வச்சிருக்கிறாங்க? ஒரு சேட்டை காட்டுமாப்போம், ஒரு வாகனம் இல்லாத சேட்டு, ஒரு வாகனம் இல்லாத சேட்டு பார்ப்போம்,
கொழும்புல ஏற வந்தா காட்டுங்க, பள்ளி ஒன்று வாகனம் உள்ள பள்ளி ஒன்று எங்கட பள்ளி ஹதரத்து மாஷா அல்லாஹ். வெளியே போயிட்டு வாரத்துக்கு மாதிரிசா வெளியே போறதுக்கு நாங்க ஒரு டிரைவரை வச்சு நாங்க ஒரு பள்ளியில எங்களுக்கு வாகனம் இருக்குது மாஷா, எங்கட பள்ளி இருக்க ஒரு ஒண்ணு காரணம். ஆனா எங்கட வீட்டுல எங்கட லோன போறதுக்கு வேற கார் இருக்குது, எங்கட புள்ள ஸ்கூலுக்கு போறதுக்கு வேற வாகனம் இருக்குது, நாங்க ஸ்விம் பண்ண போ அதாவது நாங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு போறதுக்கு வேற வாகனம் இருக்குது, ஆபீஸுக்கு போற வேற வாகனம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு கடைக்கு போனால் மக்கள் எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்களே என்று சொல்லிக் கொண்டு அவர் தெரியாத ஒரு கடைக்கு போனார். அந்த கடையில பெற்று சாமான் வாங்கி கொண்டிருக்கும் பொழுது மூணாவது ஒருத்தர் வந்து சொன்னார், அந்த கடைக்காரர்கிட்ட காதுல சொன்னாரு, தெரியுமா யார் வந்தீரண்டு, இன்ன ஹஜ்ரத் இவர், இன்ன இமாம் இவர் சொன்னாரா, இங்க வாங்க பாப்பா, துனியாவுக்காக வேண்டி நான் நிற்க மாட்டேன், எனக்கு எவ்வளவுக்கு நீ நிற்கிறாயோ அந்த வேலைய போட்டு நினைச்சுதான், நீ நினைச்சாயா நான் ஆணி ஒன்று சொல்லி உனக்கிட்ட குறைச்சு வாங்குவேன் சொல்லி அந்த வருத்தம் அல்ல நாங்க, அந்த வருத்தம் அல்ல உளமாக்க. ஒவ்வொரு பள்ளியில் இருக்கக்கூடிய உளமாவே கண்ணியமா வாழ வைக்கும், உளமாக்களை கண்ணியப்படுத்தும் இருமுடைய கதவு அம்மா திறந்து கொடுப்பான். இன்னைக்கு இந்த சமூகத்தில் நாங்க என்ன சிந்திப்போம் சொன்னா, உளமாக்கள் சொன்னா இவங்க யாரு, இவங்க இப்படிப்பட்ட சமூகம் இல்ல, இந்த கண்கள் அந்த அந்த நிலைமையை மாற்றக்கூடியவங்க நீங்க தான், கண்ணியமா மாற்றுங்க, உளமாக்களை கண்ணியமா வைப்போம். இன்னைக்கு பள்ளியில அகத்து இருக்கிறாரு, எவ்வளவு காலம் இருக்கீங்க அதுக்கு கூட பள்ளியில, 8 வருஷமா இருக்கிறேன் மாஷா அல்லாஹ், நீங்க 8 வருஷமா தொழிலிக்கிறீங்க, எப்பயாவது ஒரு நாள் உங்களோட பள்ளியில் உள்ள பள்ளியில் உங்களுக்கு பின்னால சொல்லக்கூடிய முசல்லிகள் சொல்லக்கூடிய மக்கள் யாராவது உங்களோட வீட்டுக்கு வந்திருப்பாங்களான்னு கேட்டா, வீட்டை விஷயம் பண்ணிட்டீங்களா கேட்டா, கேட்கவான உங்கள்கிட்ட கேள்வி உள்ளத்துல கையை வச்சு நான் போனேனா, ஆனா என் ஆபீஸுக்கு வந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசருடைய வீட்டுக்கு மாஷா அல்லாஹ் பெருநாளைக்கு அதிகாரிகளும் போவோம், என்ன கடைக்கு வந்த ஆபீஸுக்கு வந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர் விட்டுட்டு என்ன லஞ்சம் கொண்டு அல்ல, அந்த லஞ்சம் கொண்டு போகல, நாங்க சொல்லிக்கொண்ட பெருநாள் கிஃப்ட் கொண்டிருக்கோம் சொல்லி, என்ன பெருநாள் கிஃப்ட் அவருக்கா கொடுப்போனா, ஞாபகம் வச்சு கொள்ளுவோம், உளமாக்களை கண்ணியமா வைக்கும், உளமாக்களை கேவலப்படுத்த வேண்டும், உளமாக்களுடைய சேவைகள் அவர்களுடைய ஒரு நாளும் அவர்கிட்ட கை நிற்க மாட்டாங்க, அவர்களுடைய சேவைகளை அவர்களுடைய உடல் அவர்களுடைய விஷயங்களை விளங்கி அறிந்து நான் இவருக்கு என்ன செய்ய வேண்டும், இவரும் என்ன போல் இருக்க வேண்டும், நான் இவருக்கு பின்னால சொல்கிறேன் என்ற உணர்வை உருவாக்கும் போது அவர்களை காக்க கொண்டு அலங்கரிக்க வேண்டாம், சொதகாக்கனை கொண்டு யாருக்கும் தெரியாமல் அவருடைய கண்ணியத்தையும் அவருடைய மரியாதையையும் அவருடைய அந்தத்தையும் பேணி நீ என்ன செய்ய தெரியுமா, நான் செஞ்சேன் என்று யாருக்கு அவருக்கும் தெரியாத முறையில எப்படி சரி அவருக்கு உதவி செய்யணுமா, உதவி செஞ்சு அந்த சமூகத்தை முன்னுக்கு வைங்கோ, நீங்க உளவாக்கிற முன்னுக்கு வைப்பீங்க என்றிருந்தால் எங்களுடைய சமூகத்தை முன்வைக்கலாம், ஏன் அவர்கள் தான் சமூகத்தை வழிநடாத்தக்கூடியவர்கள், அவர்கள் தான் சமூகத்தினுடைய தலைவர்கள், அவர்கள் தான் சமூகத்தினுடைய குரல். எனவே அன்புக்குரிய சகோதரனே, நான் எப்பயும் பாடம் படிப்போனோம், இந்த மாற்று மத சகோதரர்கள் அவர்களுடைய மதகுருமார்களை அவர்களுடைய உளமாக்கனை எப்படி கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ அதை விட கண்ணியமாக நாங்கள் வைப்போம். ஏன் தெரியுமா, காரணம் உளமாக்கலை கண்ணியப்படுத்துவதும் விவாதம், உளமாக்கலை கண்ணியப்படுத்துவதையும் இஸ்லாம் விவாதத்தாக பார்த்திருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அப்படிப்பட்ட சமூகமாக, அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக, அப்படிப்பட்ட ஒரு உம்மத்தாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கிவிப்பானாக. இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவனாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவை புகழ்ந்தவனாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருடைய ரமலானையும் ஏற்றுக்கொள்வானாக, கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நாம் படிக்கக்கூடிய நோன்பையும் சொல்லக்கூடிய தராவீஹையும் ஐயாமுல் லைலையும் இஃதிகாமையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வ ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.